بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாராந்திர மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். இன்றைய தினத்தில் பாதிக்கப்பட்டோரின் பிரார்த்தனை என்ற தலைப்பு நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பாவமான விஷயங்கள், குற்றங்கள், தீமைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவைகளிலிருந்து நாம் விடுபட்டு வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய பயம் மிக முக்கியமான காரணம். அதை அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். நாம் இன்றைக்கு பல பாவங்களை, பல குற்றங்களை செய்யாமல் விலகி வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தவறை செய்தால் அல்லாஹ் மறுமையிலே நம்மை பிடித்து நரகத்தில் தள்ளி விடுவான், இந்த பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனை தருவான் என்ற பயம் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறையச்சத்தை, அல்லாஹ்வை பற்றிய பயத்தை அதிகமாக மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் மக்களுக்கு உரையாற்றும் போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த இறையச்சத்தை தான் மக்களுக்கு அதிகமாக முன்னிறுத்தி போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமாக இறையச்சத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்களை முதலில் சொல்லிவிட்டு தன்னுடைய உரையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் துவங்குவார்கள். இன்றைக்கு நாம் படித்து காட்டிய ஒரு வசனம் கூட நபி அவர்கள் அதிகமாக குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம், யாயுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்சிம் வாஹிதா, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நபிகளார் ஒவ்வொரு உரையிலையும் ஓதி இருக்கிறார்கள், மக்களுக்கு படித்து காட்டுகிறார்கள். ஏன்? இறையச்சம்தான் முக்கியம். அல்லாஹ்வுடைய பயம் ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை சரியாகிவிடும். அவன் பாவங்களுக்கு செல்ல மாட்டான், அநியாயங்களை செய்ய மாட்டான் என்பதால் நபிகளார் இந்த இறைச்சத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அனுப்பும் போதெல்லாம் அந்த படை தளபதிக்கு நபி அவர்கள் மிக முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமாக போதிக்கக்கூடிய விஷயம் இந்த இறையச்சம்தான். அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாவை நம்பியவர்கள் கண்டிப்பாக அல்லாவை அஞ்சி பாவமான விஷயங்களை விட்டு விலகி இருப்பார்கள். மனிதன் செய்யக்கூடிய தீமைகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், குற்றங்கள், ஒன்று அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையே சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு மனிதன் தொழுகாமல் இருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் வரம்பு மீறுகிறான். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான், அல்லாஹ்வுக்கு அவன் மாறு செய்கிறான். இந்த பாவத்திலே அடியார்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. இது மாதிரியான குற்றங்கள் நோம்பு நோற்காமல் இருக்கிறது. இந்த மாதிரியான குற்றங்கள் ஒரு வகை. இதை பொறுத்தவரை அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், அல்லாஹ் நாடினால் தண்டிக்கலாம். அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் இந்த மாதிரியான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாவங்கள், குற்றங்கள், அடியார்கள் உரிமைகள், அடியார்களுடைய கடமைகள் எதுவும் சம்பந்தப்பட்டிருக்காது. அடியார்கள் யாரும் அதிலே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். இந்த மாதிரியான பாவங்களை பொறுத்தவரை நாம் தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ் உறுதியாக மன்னித்து விடுவான். ஆனால் நாம் தௌபா செய்யாமல் மரணித்தால் அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். இன்னொரு வகையான பாவங்கள் இருக்கிறது. அது என்ன பாவங்கள்? அடியார்கள் அடியார்களுக்கிடையே சம்பந்தப்பட்ட பாவங்கள். இவன் அந்த பாவத்தை வேறொரு மனிதனுக்கு செய்திருப்பான். இவனுடைய பாவத்தால், குற்றத்தால் வேறொரு மனிதன் பாதிக்கப்பட்டிருப்பான். இந்த பாவங்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விட்டு விலகிக்கிறான். இது வந்து பாதிக்கப்பட்டவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் மன்னித்தால் நான் மன்னிப்பேன், அவன் அதற்கு நீதி கேட்டால் அவனுக்கு உரிய நீதியை வழங்குவேன். இப்படிப்பட்ட பாவங்கள் இரண்டு வகைகளாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இரண்டாவது வகையாக இருக்கின்ற அடியார்கள் சம்பந்தப்பட்ட பாவங்களை பற்றியது. பாதிக்கப்பட்டோரின் பிரார்த்தனையை அஞ்சிக் கொள்ள வேண்டும், அநீதி இழைக்கப்பட்டோரின் பிரார்த்தனைக்கு நாம் பயப்பட வேண்டும். யார் பயப்படுவா? அநீதி இழைக்கப்பட்டோரின் பிரார்த்தனைக்கு யார் அஞ்சுவா? அல்லாஹ்வை யார் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள்தான் அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு பயப்படுவார்கள். ஏன்னா அல்லாஹ் மேல உள்ள சரியான ஈமான் இருந்தால் ஒரு மனிதனுக்கு பிறர் மனிதனுக்கு அநியாயம் செய்யும் போது, பிறர் மனிதனுக்கு கெடுதல் செய்யும் போது, பிறர் மனிதனை நோவினைப்படுத்தும் போது, அடுத்தவனுடைய கடமைகளை உரிமைகளை பறிக்கும் போது அப்போ அவனுக்கு பயம் வரும். என்ன பயம்? இது இவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயத்தில் நாம் நேர்மையாக நீதமாக நடக்காவிட்டால், இவன் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனிடம் முறையிட்டு விட்டால் என்ன செய்வது? இந்த பயம் யாருக்கு தான் வரும்? அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு மட்டும்தான் வரும். மறுமை அச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த பயம் வரும். சில பேர் நினைக்கலாம், அடுத்தவனுடைய பொருளை எடுத்து விட்டால், இவனை அடித்தால், இவனை பேசினால் இவன் எங்கே செல்வான், யார்கிட்ட போய் முறையிட முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் மேல அச்சம் உள்ளவன், பயம் உள்ளவன், இவன் படைத்த ரப்புல் ஆலமீனிடம் சென்று விட்டால், அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால், அவனிடம் இவன் ஒரு வழக்கை தொடுத்து விட்டால், அல்லாஹ்வுக்கு நம்ம பதில் சொல்லணுமே, அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க இயலாதே என்ற பயம், என்ற அச்சம் ஈமான் உள்ளவரிடத்துல வரும். உலக விஷயங்கள்ல பலருக்கு வருவதை நம்ம பார்க்கிறோம். உலக விஷயங்கள்ல இப்ப உதாரணம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான செட்டப்புகள் உலகத்தில் இருக்கிறது. மனிதர்கள் தவறு செய்யக்கூடாது, அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று. அது கூட ஒழுங்கா இல்லை. தவறு செய்தவர்களுக்கு முறையான தண்டனை தருகிறார்களா? தப்பு செஞ்சவங்களுக்கு முறையான பனிஷ்மெண்ட் தர்றாங்களா? கிடையாது. ஏதோ ஒரு கண் துடைப்புக்காக ஒரு சில விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு கூட மனிதன் பயப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். கோர்ட்டுக்கு போயிடுவான், போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவான், கேஸ் போட்டுருவான். போட்டு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அது ஒரு ஒன்றுமே உப்புச்சப்பில்லாத ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு கூட சில பேர் பயந்து கொண்டு, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும், எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒருத்தவன் இருக்கிறான், ஒரு அதிகாரி இருக்கிறாரு. அந்த அதிகாரிக்கு எப்போ பயம் வருது? மேலதிகாரிகிட்ட உன்னை பற்றி புகார் பண்ணிடுவேன் என்று சொல்லும் போது அவனுக்கு ஒரு பயம் வருகிறது. ஏன்னா அது ஒரு தனக்கு இழுக்காக நினைக்கிறான். ஒரு நிறுவனத்தில் ஒருவன் வேலை செய்கிறான், அவன் கஸ்டமரிடத்தில் அநியாயமாக நடந்து கொண்டால், முறைகேடாக நடந்து கொண்டால் முதலாளியிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று சொல்லும்போது அவனுக்கு பயம் வருகிறது. ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன செய்கிறான்? தன்னை திருத்திக் கொள்கிறான். இப்படி மனிதர்கள் ஒன்றுமில்லாத, ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இதை ஒரு காரணமாக வைத்து பயந்து நடப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட சக்தி உள்ளவன், எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன், அவனிடத்தில் நெருங்குவதற்கு ஏதாவது தடைகள் இருக்கிறதா? இந்த விஷயத்தில் அதிகமாக பயந்து நடப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லையா? ஏன்னா ஒரு நீதிபதிகிட்ட நம்ம தீர்ப்பு கேட்டு போகிறோம், ஒரு சொத்து வழக்கு அல்லது ஏதாவது ஒரு அவங்கள ஒருத்தன் அநியாயமாக பேசிவிட்டான், தாக்கி விட்டான், அடித்து விட்டான், உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து விட்டான். இப்போ நம்ம கோர்ட்டில் போய் தீர்ப்பு சொல்லணும், எனக்கு நியாயம் வேணும்னு போகிறோம். அந்த தீர்ப்பு எப்போ சொல்லுவான்? அது வக்கீலை பார்க்கணும். ஒரு நீதியை நம்ம வாங்கணும்னு சொன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ரூபாயை நம்ம செலவு செய்யணும், பல வருடங்கள் ஆகும். ஆன பிறகு அவன் ஒழுங்கான தீர்ப்பை தருவானா இல்லையா அதுவும் நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட மனிதர்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அஞ்சுறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்தவரை அவனுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் எந்த ஒரு இடையூறும் இல்லை, எந்த ஒரு தடையும் இல்லை. அல்லாட்ட நீங்க ஒரு வழக்கு தொடுக்கணும், வக்கீல் தேவையா? வக்கீல் தேவையில்லை. அல்லாட்ட நீங்க நேரடியாக முறையிடலாம். சரி, அல்லாஹ் வழக்கை வந்து காலாவதி ஆக்கி விட்டுருவானா, அந்த வழக்கு வந்து கையில் எடுக்காம தாமதிச்சிருவானா? அப்படியும் கிடையாது. சரி, அல்லாஹ் அந்த வழக்கில் தீர்ப்பை வந்து அநியாயமாக வழங்குவானா? அதுவும் கிடையாது. அல்லாஹ் நியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன். அப்ப இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய தன்மைகளை பெற்றவனாக, மனிதர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயங்களுக்கு சரியான தீர்ப்புகளை வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். இப்படி அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதன் சரியாக புரிந்தால் அவன் பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்வானா? அநியாயம் செய்யும் போது அவனுக்கு என்ன என்ன வரும், என்ன பயம் வரும்? அல்லாஹ்ட்ட போய் இவன் புகார் பண்ணிட்டா என்ன செய்ய? அல்லாஹ்வுக்கு நமக்கு ஒரு நல்ல தொடர்பு உள்ளவனுக்கு தான் இந்த பயம் வரும் இல்லையா? இல்லாண்ணா போ, நீ எங்கே வேணா புகார் பண்ணு, அல்லாட்ட போய் போ போ சொல்லு. இவனுக்கு அல்லானா என்னன்னு தெரியாது, இவனுக்கு தொழுகையும் இல்லை, இபாதத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன்கிட்ட போய் நான் அல்லாட்ட பிரார்த்தனை செய்வேன்னு சொன்னால் அல்லாவாது குல்லாவாதுன்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா அல்லாவை பற்றி அவனுக்கு பயமே கிடையாது அவனுக்கு. அப்போ யார் பயப்படுவான்? அல்லாவை பற்றி பயம் உள்ளவங்க. கரெக்டாக தொழுகிறான், இறையச்சத்தோடு இருக்கிறான், ஒழுக்கத்தோடு இருக்கிறான், ஹலால் ஹராம பேணி நடக்கிறான். இந்த மாதிரியான மனிதர்கள் தான் பிறருக்கு அநியாயம் செய்ய ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அல்லாவுக்கும் நமக்கும் தொடர்பு கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் இவன் போய் அல்லாட்ட புகார் பண்ணிட்டா அல்லாஹ் இவன் துவாவை ஏற்றுக்கொண்டு நம்மை தண்டித்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் என்ற ஒரு அச்சம் அவனுக்கு வரும். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஸ் அவர்கள் இதை பற்றி அதிகமாக ஈமான் உள்ளவர்களுக்கு போதித்தார்கள். எதை சொன்னாங்க? முஆது ரலி அல்லாஹ் அவர்களை நபி சல்லாஸ் அவங்க யமன் நாட்டுக்கு அனுப்புனாங்க. ஏன்னா இஸ்லாம் வளர்ந்த பிறகு பிரச்சாரர்களை நபி அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புகிறார்கள். முஆது அலியல் அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், முஆதே நீ யமன் நாட்டுக்கு போகிறாய், அங்கே வேதக்காரர்கள் இருக்கிறார்கள், வேதம் வழங்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இல்லை, அவங்க புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட நீ போனேன்னா முதல் லா இலாஹ கலிமாவை சொல்லு, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொழுகை அவர்களுக்கு நீ சொல்லு, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் வருடத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் அதை சொல்லு, அதை ஏற்றுக்கொண்டால் ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லு என்று ஒவ்வொரு விஷயமாக சொல்லிவிட்டு வருகிறார்கள். ஜக்காத்தை பற்றி நபி அவர்கள் அந்த சஹாபியிடம் சொல்லும் போது ஈயாக்க கராயிம அம்பாலிஹிம், முஆதே அந்த மக்களுடைய செல்வங்களில் உயர்வானதை நல்ல தரமானதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஜக்காத்தை ஏடு, மீடியமான ஆடு, ஒரு மீடியமான ஒட்டகம், அந்த மாதிரி பொருளை தான் நீ எடுக்கணும். சும்மா உனக்கு ஜக்காத்தை எடுக்க அனுமதி கொடுத்து விட்டோம் என்பதற்காக நீ அவன் பொருளையே நல்ல எது தரமாக குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்து அந்த பொருளை நீ ஜக்காத்தாக எடுத்து விடாதே. நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இத்தகைய தாவத்தல் மதுலும், பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை நீ பயந்து கொள். நபி அவர்கள் அங்கேதான் முஆது அலியல் அவர்களிடத்திலே சொன்னார்கள், பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனை நீ பயந்து கொள். ஃபைனஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், ஏனென்றால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இன்னைக்கு மனிதர்கள் அடுத்தவன் பொருளை எடுக்கிறது, அடுத்தவன் மானத்தோட விளையாடுறது, அடுத்தவனை பத்தி கோல் பேசுறது, அடுத்தவனை பத்தி அவதூறு சொல்றது, அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய அநியாயங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். அவன் அல்லாட்ட போய் முறையிட்டு விட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவங்களுக்கு வர்றதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனை பயந்து கொள் என்பது எந்த விஷயத்தில் சொன்னாங்க தெரியுமா? எந்த விஷயத்தில்? ஜக்காத்தை எடுக்கிற விஷயத்தில். ஜக்காத் என்ன, முஆது உள்ளவங்க அவங்களுக்கு எடுக்க போறாங்க? யாருக்கு எடுக்க போறாங்க? எடுத்து யாருக்குங்க தரப்போறாங்க? ஏழை மக்களுக்கு தரப்போறாங்க, அரசாங்கத்துக்கு தரப்போறாங்க, அவங்க எடுக்க போறது இல்லை. ஆனால் அதாக இருந்தாலும் அது தப்பு தான். அதை ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் எப்படி பார்க்க சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளை எப்படி இஸ்லாம் நடக்க சொல்கிறது, அப்படித்தான் நம்ம நடக்கணுமே தவிர வரம்பு மீறி விடக்கூடாது. ஜக்காத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கு தான் எடுக்கிறீங்க, ஏழை மக்களுக்காக தான் எடுக்கிறீங்க, அதுக்காக இவனை பாதிக்கலாமா, இவன் பாதிக்கப்படலாமா? அதனால ஜக்காத்தை எடுத்தாலும் அவனுடைய பொருளில் தரமானதை நீங்கள் எடுத்து விடாதே. பாதிக்கப்பட்டு விட்டு அல்லாவிடத்தில் உனக்கு எதிராக துவா செய்தால் நீ அல்லாவிடத்திலே மாட்டிக்கொள்வாய் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை பயந்துகோ. ஏன் பயப்படணும்? ஃபைனஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். அது காரணம் என்ன, ரீசன் என்ன? அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. பொதுவாக அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே எந்த திரையும் கிடையாது. இருக்குதா? நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்குதா? எந்த தடையும் இல்லை, எந்த திரையும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவனுக்கு இடையே எந்த தடையும் இல்லை, எந்த திரையும் இல்லை என்று ஏன் சொல்கிறார்கள்? அதாவது ஒரு சில குறிப்பிட்ட தடைகள் இருக்கிறது. அது வந்து அல்லாஹ் வந்து விரும்பக்கூடிய ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொன்ன தடைகள். என்ன தடைகள்? ஒரு மனிதனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்? ஹலால் ஹராம பேணணும், இல்லையா? ஏன்னா சஹீஹ் முஸ்லிம்ல இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு மனிதன் காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து கொண்டு என்ன பரட்ட தலையோட பயணம் பண்ணி வந்திருக்கிறான். காபத்துல்லாவுக்கு நீண்ட நெடிய பயணம் செய்து வந்திருக்கிறான். பயணத்துல துவா செஞ்சு அல்லாஹ் ஏத்துக்கிறானா இல்லையா? பொதுவாக எல்லா நேரத்திலும் துவா செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவான். ஆனால் குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப தகுதி இருக்கிறது. அந்த நிலைகள் அல்லாவிடத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கம் அதிகமாக இருக்குது. சஜ்தாவில் துவா செய்கிறது, இது மாதிரி குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்கள். அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்று தான் பயணம். பயணத்தில் துவா செய்கிறது, அதெல்லாம் ஏற்றுக்கிடுவான். அதுக்கு அதிக பிரத்யேக சிறப்பை அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு மனிதன் காபத்துல்லாவுக்கு பயணம் பண்ணி போகிறான், காபத்துல்லாவுக்கு பயணம் பண்ணி போகிறான், தலையெல்லாம் பரட்டையாக இருக்கிறது. ஏன்னா காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவன் அல்லாவிடத்தில் துவா செய்கிறான். ஆனால் அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? அண்ணா இஸ்தஜாபுலகம், அவனுக்கு எப்படி பதிலளிக்கப்படும்? மல்பசு ஹராம், அவன் உடுத்துற ஆடை ஹராமா இருக்குது, அவன் சாப்பிட்ற சாப்பாடு ஹராமா இருக்கு, அவன் குடிக்கிற தண்ணி ஹராமா இருக்கு, எல்லாமே ஹராமா இருக்கு. உன் துவாவை அல்ல அப்படி ஏத்துக்கிடுவான். அப்போ ஒரு மனிதனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு தடை இதுதான், வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. வேற ஒன்றும் அவன் கருப்பாக இருக்கிறானா, அவன் செல்வந்தா, இதெல்லாம் அல்லாஹ் பார்க்க போகிறதே கிடையாது. என்ன, அல்லாஹ் ரசூல் சொன்னதை நீ பேணி நடந்தேனா உன்னுடைய துவா அங்கீகரிக்கப்படும், உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கிடுவேன். இதே அல்லாஹ் விரும்புகிறான். அது மாதிரி ஒரு மனிதன் நிறைய தொழுகிறான், நிறைய வணக்க வழிபாடுகளை செய்கிறான், ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான காரியங்களை செய்கிறான். இப்போ அல்லாஹ்விடத்தில் இவன் நெருங்குவான். இவன் நெருங்க நெருங்க அல்லாஹ் என்ன செய்வான்? ஹதீஸ் இருக்குதா இல்லையா, என்னுடைய அடியான் என்னிடத்திலே ஒரு மூலம் நெருங்கி வந்தால் நான் அவரிடத்தில் ஒரு ஜான் நெருங்கி வருகிறேன், அவன் இடத்திலே நடந்து வந்தால் அவனிடம் நான் ஓடி வருகிறேன். அப்போ அல்லாவிடத்தில் நம்ம நெருங்க நெருங்க அவன் நம்மிடத்தில் நெருங்குவான். அப்போ இந்த நெருக்கத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அவன் என்னிடத்திலே கேட்டால் நான் அவனுக்கு தருவேன். இதுதான் அந்த பரிசு. என்ன பரிசு? நாம் அல்லாவிடத்திலே கேட்டால் அல்லாஹ் நமக்கு தருவான், நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இதுதான் அந்த பரிசு. அப்போ நீங்க கவனிங்க, நபி அவர்கள் அந்த தடை எதுவும் இல்லை என்பதைத்தான் இங்கே சொல்கிறார்கள். என்ன தடை? பொதுவாக ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யறதுக்கு என்ன தடையா இருக்கும்? அவன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் தடையா இருக்கும் இல்லையா? அவன் செய்யக்கூடிய பாவங்கள், குற்றங்கள், ஹராமான விஷயங்கள், ஹராமான சாப்பாடு, ஹராமான தண்ணி, இதுதான் தடையா இருக்கும். இது பொதுவாக உள்ள தடை. அந்த தடை இந்த இடத்துல தளர்ந்துடும். இந்த இடத்துல இவன் பாதிக்கப்பட்டுட்டான், நீ போய் ஒருத்தவனை அநியாயமா அடிச்சிட்ட, அநியாயமா அவனை பத்தி பேசிட்ட, அவனுக்கு அக்கிரமம் செஞ்சுட்ட, அவனை நோவினை செஞ்சுட்ட, அந்த தடையும் நீங்கிரும். எந்த தடையும் இப்போ அல்லாஹ் பார்க்க மாட்டான். பாதிக்கப்பட்டவன் நல்லவனா கெட்டவனா, இவன் ஹலால செய்கிறானா ஹராம செய்கிறானா, நல்லது திங்கிறானா ஹராம திங்கிறானா, இவன் எப்படி நம்ம இடத்துல நெருங்கி இருக்கிறான், வணக்க வழிபாடுகளில் எப்படி, அமல்களில் எப்படி, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. அந்த இடத்துல இவன் பாதிக்கப்பட்டுட்டான், முடிஞ்சு போச்சு, தர அகன்றும், நேரடியாக அவனுடைய துவா அல்லாட்ட போயிடும். இப்போ அல்லாஹ் இவனை பார்க்க மாட்டான், இவன் தொழுகையாளியா, இவன் பாதிப்பு ஏற்படுத்தினா இல்லையா, இவன் தொழுகையாளியா, இவனுக்கு நமக்கு என்ன நடக்கும்? அது கிடையாது. நீ எதுக்கு அவனுக்கு அநியாயம் செஞ்ச, அவனையே நீ துன்புறுத்தின, எல்லா அதை தான் நபியவர்கள் சொல்கிறார்கள். ஃபைனஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துகொள். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த திரையும் இல்லை, ஒரு திரையும் கிடையாது, ஒரு தடையும் இல்லை, எல்லாமே விலகிறது. அதை இன்னும் ஹதீஸில் தெளிவாக வருகிறது. அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 8440 ஹதீஸ். தாவத்துல் மதுலும் முஸ்தஜாபத்துன், பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ் பதிலளிப்பான். வைன்கான ஃபாஜிரன், அவன் பாவியாக இருந்தாலும் சரி. கவனிக்கணும், சில மனிதர்கள் பாப்பா என்ன தொழுகையாளி விஷயமா, ஒரு தொழுகையாளியா இருந்தா ரொம்ப பேணுதலா பக்குவமா, தொழுகையாளியா இருக்காருங்க இவர் பத்துவால விழுந்துட்டோம்னா நம்ம நாசமா போயிருவோம், அப்ப அடுத்தவன் பத்துவாலாம் விழுகலாமா? ஊர்ல 50 பேருடைய பத்வாலே உழுகிறது, ஆனா ஆலிம் சார்கள் வந்தா, ஏன்னா மார்க்கறிஞர்கள் வந்தா, தொழுகாரி இருந்தா, அவங்ககிட்ட மட்டும் கண்ணியமா என்ன செய்யறது நடக்கிறது, அவங்களுடைய உரிமையை பேண்டது. அப்ப இதனால என்ன புண்ணியம்? யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தான், யார்கிட்டையும் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. அதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கம். ஒயின்கான ஃபாஜிரன், அவன் பாவியாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவன் பாவியா இருந்தாலும், இந்த நேரத்தில் அல்லாஹ் பாவியா அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனே நீ அடிச்ச, அவனுக்கே நீ அக்கிரமம் செஞ்ச, இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறான்? இவன் குற்றவாளியாக இருந்தால், இவன் பாவியாக இருந்தால், அவன் பாவம் அவனை சார்ந்தது, நீ எதுக்கு அவனை அடித்தாய் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கோபமாக, அல்லாஹ்வுடைய ரோஷமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாதிரி இதை இன்னும் தெளிவுபடுத்தி, அல்லாஹ் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்குறான், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் வழங்குறான். இது திருமதியில 3572 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், 3 பேருடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்படாது. அதுல வந்து நோன்பாளி, நோன்பு திறக்கின்ற வரை, இன்னொருவர் அல் இமாமுல் ஆதில், நேர்மையான தலைவர். ஏன்னா தலைமை பொறுப்புல இருந்து நேர்மையா இருக்க ரொம்ப கஷ்டமா இல்லையா? தலைமை பொறுப்புல இருந்து நேர்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த இடத்துல இருந்தும் ஒருவர் நேர்மையாக நீதமாக நடந்தார் என்றால் அவருக்கு அல்லாஹ் கண்ணியம், இதெல்லாம் கண்ணியம் தான், இது பிரார்த்தனை ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு கண்ணியம். 3வது நபர் நபி அவர்கள் சொன்னார்கள், வதாவத்துல் மதுலூம், பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எவ்வளவு அந்தஸ்து வழங்குகிறான், இருஃபவு அல்லாஹு ஃபௌகல் கமாம், மேகங்களுக்கு மேலாக அல்லாஹ் அதை உயர்த்தி விடுகிறான். இவனுடைய துவா வந்து இந்த உலகத்துல தான் செய்யப்படுகிறது, ஆனால் அல்லாஹ் அந்த துவாவை மேகங்களுக்கு மேலாக உயர்த்தி விடுகிறான். அந்த பிரார்த்தனைக்காக வானத்தின் கதவுகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து விடுகிறான், எல்லா கதவும் ஓபன் ஆகி விடுகிறது தயாரான நிலையில. அப்படின்னா அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை எப்படி பார்க்கிறான் பாருங்க, எப்படி பார்க்கிறான். மனிதர்கள்லாம் ஒரு உலகத்துல போய் கேஸ் போட்டோன்னு வைங்களேன், அவ்வளவுதான் புக் அடுக்கி கிடக்கும். என்னைக்கு அந்த கேஸை எடுப்பா? பல கேசுகளை பார்க்குறோம், இவன் போட்டு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும், அதெல்லாம் முடிஞ்ச அவன் மூத்தா போனதுக்கு பின்னாடி அவன் நிரபராதி அப்படின்ட்டு என்ன செய்யும், தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் அவன் தீர்ப்பு வந்தா என்ன, வராட்டினா என்ன, அவன் தான் செத்தே போயிட்டானே, அவனுக்கு நீதியே கிடைக்கல. அப்படிலாம் அல்லாட்ட கிடையாது. வானத்தின் கதவுகள் எல்லாம் திறந்து விடுகிறது. ரப்பு, இறைவன் கூறுகிறான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி ஒருவன் துவா செய்து விட்டால் உடனடியாக அவனுக்கு பதில், உடனடியாக அவனுக்கு பதில். என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அந்த துவாவுக்கு, அவனுடைய பிரார்த்தனைக்கு, அவனுடைய கண்ணீருக்கு, அவனுடைய கொந்தளிப்புக்கு அல்லாஹ் தரக்கூடிய பதில் என்ன? லன்சுர் அன்னைக்கு, உனக்கு நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன், உனக்கு நான் உதவி செய்வேன். வலவு பாதஹீன், இப்ப இல்லாட்டினாலும் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன். ஒன்று அல்லாஹ் நினைத்தால் அப்பவே உதவி செய்து விடுவான். அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை அல்லாஹ் உலகத்திலே தந்து விடுவான், அல்லது கொஞ்சம் விட்டு பிடித்து பிறகாவது அல்லாஹ் என்ன செய்வான், உதவி செய்வான். ஆனால் உதவி செய்யறது கட்டாயம், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதனாலதான் நபி அவர்கள் இதுக்கு ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. எது நம்ம எது எதுக்கு பயப்படுறோம்? ஹதீஸ்ல பயணம் பண்றோம், பயணம் பண்ணும்போது நம்ம ஓதக்கூடிய துவா இருக்குது தெரியுமா? நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, பண்ணாதவங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அல்ல சுபான் அல்லது சஹர் அல்லனா ஹாதா அமா குன்னாலஹு பி முக்கரினீன் அப்படின்னு ஒரு துவா, நீண்ட துவா. அந்த துவாவில் நபி அவர்கள் எதெல்லாம் அல்லாட்ட துவா கேட்பாங்க தெரியுமா? கடைசியில் மனைவி மக்களிடம், செல்வத்திலே, குடும்பத்திலே, ஊரிலே தீய மாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது யாழ்லா என்று உருகி அல்லாவிடத்தில் துவா செய்வார்கள். ஏன்னா ஊரை விட்டு போகிறோம், நம்ம போன நேரத்தில் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்ம போன நேரத்தில் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்ம வியாபாரத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்ம மனைவிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு ஊரை விட்டு போகும்போது என்ன பயமாக இருக்கும்? நம்ம மனைவி மக்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம பிள்ளைகள்லாம் என்ன, திடீர்னு நம்ம இருக்கும்போது ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஒத்தாசையாக இருக்கலாம், நம்ம இல்லாத நேரத்தில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுவும் அந்த காலத்தில், இன்றைக்காவது என்னது ஃபோனு ஹீனு எல்லா வசதிகளும் இருக்கிறது, தொடர்பு கொள்கிறோம், நவீன வசதிகள்லாம் பெருகி போச்சு, காசை தூக்கி வீசினா உதவி கிடைச்சிரும். ஆனால் அன்னைக்கு அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே இல்லை, அப்படிதான் பயணம் பண்ணுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அந்த பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில் ரொம்ப தேவையான விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் சல்லாஸ் அவர்கள் பயணம் மேற்கொண்டால், எத்த அவ்வது மின் வாசாயி சஃபரி வ காபத்தில் மந்தரி வல் ஹவுரி பாதல் கவுனி வ தாவத்தில் மதுலூமி வ சுயில் முன் மந்தரி ஃபில் அஹலி வல் மால். அல்லாஹ்வின் தூதர் சல்லாஸ் அவங்க பயணம் மேற்கொண்டால் குடும்பம் பொருளாதாரம் இதில் எல்லாம் கெட்ட மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தை துவா செய்வார்கள். அதுபோக வ தாவத்தில் மதுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை விட்டும் அல்லாவிடத்தில் துவா செய்வார்கள். இது நம்ம அனைவரும் துவா செய்யணும். என்ன துவா? யாரில் என்ன அறியாமல் நான் யாருக்காவது பாதிப்பு செஞ்சுருக்கலாம், யாருக்காவது அநியாயம் செஞ்சுருக்கலாம், அதை விட்டு என்னை நீ காப்பாற்று, என்ன பாதிக்கப்பட்டனுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொண்டு விடாதே. அல்லாட்ட என்ன செய்யுது? சரணடைஞ்சிடுறது. யாராவது என்னை பற்றி யாராவது புகார் பண்ணால் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு என்னை தண்டித்து விடாதே என்று அல்லாவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்போ நம்மளும் இதை ஒரு நம்முடைய துவாக்களில் இதையும் நம்ம சேர்த்துக்கிறணும். இதை நம்ம எதுக்காக, நம்ம பல விஷயங்கள் அல்லாட்ட கேட்டிருப்போம். யாரா நோய் நீக்கு, குடும்பத்தில் நிம்மதியை கொடு, ஏன்னா எனக்கு செல்வத்தை கொடு, மறுமையில் சொர்க்கத்தை கொடு, பல விஷயத்தை கேட்டிருப்போம். இதை என்னையும் கேட்டிருக்கிறோமா? பாதிக்கப்பட்டனுடைய பிரார்த்தனை, அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அதை நபி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. உமர் அலியல் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு வந்த சிறந்த ஆட்சியாளர் ஹலீஃபா உமர் அலியல் அவர்கள், அவர்களும் இந்த விஷயத்தை அதிகமாக பேணினார்கள், பிற மக்களுக்கு இது குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் என்பதையும் புகாரியில் 3059 ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். உமர் அலியல் அவர்களுக்கு ஹுனை என்ற ஒரு வாயில், அதாவது எல்லை காப்பாளர் இருந்தார். ஹுனை, அவரை ஒரு எல்லைக்கு பாதுகாப்பாக அவரை நியமிக்கும் போது உமர் அலியல் அவர்கள் சொன்னார்கள், உமரே, ஹுனையே, முஸ்லீம்களிடம் நீ மென்மையாக நடந்து கொள். ஏன்னா பொறுப்பாளர்கள், ஆட்சியாளர்கள் தான் அநியாயம் செய்வாங்க ரொம்ப, இல்லையா? பொறுப்பு வகிக்கக்கூடியவங்க தான் அடுத்தவங்களுக்கு உரிமையை பறிக்கிறது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதனால நபி அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகமாக இதை சொன்னாங்க. தாவத்தல் முதலும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை பயந்துக்கோ. அது மாதிரி உமர் அலியல் அவர்களும் சொன்னார்கள், இந்த ஹுனை என்ற அந்த எல்லை பாதுகாப்பாளரிடத்தில் சொன்னார்கள், வத்தகை தாவத்தல் முதலும், பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனை நீ பயந்துகொள். ஃபைன்ன தாவத்தல் முதலும் முஸ்தஜாபத்துன், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். உமர் அலியல் அவர்கள் சொன்னதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவன் என்ன கேட்பானே நமக்கு தெரியாது. ஒரு ஆளுக்கு நம்ம அநியாயம் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நமக்கு சாதாரண விஷயமா தெரியும். அதுக்கு நம்ம சாதாரண ஒரு விஷயமா, இப்போ இதுதானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் மனசை பயங்கரமாக அது பாதிச்சிருக்கும், பயங்கரமாக அவன் நோவி நடந்திருப்பான். அப்போ அவன் என்னத்தை கேட்பான் அல்லாட்ட? அல்லாட்ட நம்ம என்ன கேட்பான்? யாரில் அவன் நாசமாக்குன்னு கேட்பான், யாரில் இவன் உலகத்திலே சாவடின்னு கேட்பான், அல்லது பலவாறு கேட்பான், யாரில் அவன் குடும்பத்தை நாசமாக்கு, அவன் குழந்தைய நாசம், இப்படிலாம் பல வார்த்தைகள் அவன் கேட்கலாம். பாதிக்கப்பட்டவன் தானே, அவன் என்ன வேணால் கேட்கலாம். அப்போ எதையாவது கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து விட்டால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு, அல்லாஹ் அவனுடைய துவாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான். அப்போ இதில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும், இதை நாம் புரிய வேண்டும். அன்பான சகோதரர்களே, அந்த பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பொறுத்தவரை அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் இரண்டு வகையில் பதிலளிப்பான். ஒன்று, அந்த பிரார்த்தனைக்கு மறுமையிலே தீர்ப்பு, மறுமையிலே அந்த தீர்ப்பு கண்டிப்பாக இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. மறுமையில் எல்லாரும் மௌத்தா போன பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? எழுப்பி, ஏண்டா அவனை அடித்த, இவன் அவன் பொருளை எடுத்திருப்பான், அவனை அடித்திருப்பான், அவனுடைய ரத்தத்தை ஓட்டியிருப்பான், கதஃபஹாதா, அவன் மேலே அவதூறு சொல்லியிருப்பான். இந்த மாதிரி அடியார்களுக்கு நிறைய அநியாயங்களை, அக்கிரமங்களை, குற்றங்களை, பாவங்களை அவன் செய்து விட்டு வருவான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? ஏன் இப்படி செஞ்ச அப்படிமா? அல்லாஹ் அவனுக்கு பதில் இருக்காது. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னா, இவன்கிட்ட உள்ள நன்மைகளை பிடுங்கி அங்கே தருவான். ஏன்னா அங்கே காசு பணத்துக்கு வேலை இல்லை, அங்கே நன்மைகள் தான் மதிப்பு, அங்கே தான் அதுதான் பெருமதி. அல்லாஹ் என்ன செய்வான்? இவன்ட்டு இருந்து ஒரு மாதம் தொழுகைக்கு இவனுக்கு கொடுங்க, இவனுக்கு இவ்வளவு நன்மை தர்மம் செஞ்சுருக்கான், அந்த நன்மையை பூரா தூக்கி இவனுக்கு கொடுங்க. பாதிக்கப்பட்டவனுக்கு தப்பு செய்தவன்கிட்ட இருந்து அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மைகளை பிடுங்கி தந்து விடுவான். சரி, நன்மை இருந்தால் உண்டு, நன்மை இல்லாட்டினா நன்மையே செய்யலை. அப்போ என்ன செய்வான்? அவன்கிட்ட இருக்கிற பாவம், அவன் பாவத்தோடு தானே வருவான், அந்த பாவத்தை எல்லாம் தூக்கி இவன் தலையில் அல்லாஹ் சுமத்தி விடுவான். அப்போ இந்த மாதிரியான தண்டனைகள் குற்ற அல்லாஹ் மறுமையில் வழங்குவான், இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதை பற்றி நம்ம விரிவாக இந்த பயான்ல நம்ம பேச போகிறது இல்லை, ஏன்னா அது ஒரு தனி டாபிக். இந்த பயான்ல நம்ம சுருக்கமாக கொஞ்சம் போதுமான தகவல்களை நம்ம சொல்ல போகிறது, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தரக்கூடிய தண்டனைகள். நம்ம அடுத்தவருக்கு அநியாயம் செய்து விட்டால், அவன் அல்லாஹ்விடத்தில் நமக்காக துவா செய்தால், அந்த துவா இந்த உலகத்திலே வேலை செய்ய ஆரம்பித்து விடும். சில நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனடியாக அந்த துவாவுக்கு என்ன செய்வான்? பதிலளிக்கிறான், உடனடியாக தான் பதிலளிக்கிறான். அதற்குரிய தீர்ப்பை உலகத்தில் உடனடியாக கூட தந்து விடுவான். அதில் அல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த தீர்ப்பை வழங்குகிறான் ஒரு ஹதீஸ் பாருங்கள். புகாரியில் 1367 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா கடந்து செல்கிறது. அப்ப மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை புகழுகிறார்கள். நல்ல மனுஷன் சொல்லுவாங்கல்ல, மௌத்தா போன பிறகு அப்பதான் வரும் அவன் எப்படி வாழ்ந்தா, அவன் என்ன செஞ்சா, அவனுக்கும் மக்கள்கிட்ட உள்ள தொடர்பு என்ன, அதெல்லாம் அப்பதான் வெளியே வரும். அவன் மௌத்தா போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, நல்ல மனுஷனா இருந்தான், மௌத்தா போயிட்டான், பிராணியான மனுஷன், அப்படிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி மக்கள் பேசுறத பாக்குறாங்க நபி அவர்கள், வஜபத் உறுதியாகி விட்டதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ஜனாசா சஹாபாக்களை கடந்து செல்கிறது. அப்ப மக்கள்லாம் பார்த்தான், படுபாவிப்ப நல்ல வழியே போய் தொலைஞ்சிட்டான், இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியும் பேச்சு வருமா இல்லையா, இவன் இவன் எப்படா மௌத்தா போவான்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவனால சமுதாயத்தில் நிறைய முசீபத்துகள், சமுதாயத்தில் நிறைய தீமைகள், இவனுடைய மரணம் பல பேருக்கு ஆறுதல். இந்த மாதிரியான மக்களை மனுஷனை பார்த்தோனையுமே மக்கள் எல்லாம் சொல்றாங்களா, கெட்டதா பேசுறாங்களா, அப்பையும் நபி அவர்கள் சொன்னார்கள், வஜபத், இவனுக்கு உறுதியாகி விட்டது. உமர் அலியில் அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு ஜனாசாவை மக்கள் புகழ்ந்தாங்க, நீங்கள் அப்பவும் உறுதியாகி விட்டதுன்னு சொன்னீங்க, இன்னொரு ஜனாசாவை மக்கள் கெட்ட ஜனாசான்னு சொன்னாங்க, அப்பையும் நீங்கள் உறுதியாகி விட்டதுன்னு சொன்னீங்க, என்ன உறுதியாகி விட்டது? நபி அவர்கள் சொன்னார்கள், அன்தும் சுஹதா உல்லாஹி ஃபில் அருள், நீங்கள் தான் பூமியில் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் புகழ்ந்தீர்கள் அல்லவா, அப்போது அவனுக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது, நீங்கள் அவனை இகழ்ந்தீர்கள் அல்லவா, அப்போது அவனுக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்று நபி அவர்கள், சொர்க்கம் நரகம் மக்களுடைய தீர்ப்பில் இருக்கிறது, ஒரு மனிதன் மக்களிடத்தில் எப்படி நடக்கிறான், அவர்கள் அதற்கு என்ன தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அப்ப இந்த தீர்ப்பு, இது மறுமை சம்பந்தப்பட்ட ஒரு வகையான தீர்ப்பு. உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு தீர்ப்பு வழங்குகிறார். திருமதியில் 2435 அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மாமின் தம்பின் அஜிதரு ஐயு அஜில் அல்லாஹு லி சாஹிபில் உகுபத ஃபி துன்யா மாமா யத்தஹிர லஹு ஃபில் ஆகிராத்தி மினல் பகி வ கதியாத்தி ரஹம். சையான அதீஸ், ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கிறான், அந்த தவறுக்கு கண்டிப்பாக உறுதியாக மறுமையிலும் தண்டனை, அந்த தவறுக்கு அந்த குற்றத்துக்கு மறுமையிலும் கண்டிப்பாக தண்டனை, அத்துடன் இந்த உலகத்திலையும் அல்லாஹ் விரைவாக அந்த குற்றத்துக்கு தண்டனை வழங்குகிறான். இந்த மாதிரியான தண்டனைகள் இரண்டை தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ் இந்த உலகத்திலேயே ரொம்ப சீக்கிரமாக விரைந்து மறுமையில கன்ஃபார்மா தண்டனை, அதோட உலகத்திலையும் அல்லாஹ் தண்டனை தருகிறான் என்றால், சீக்கிரமாக விரைந்து தண்டனை தருகிறான் என்றால், அது மாதிரியான மிக முக்கியமான பாவங்கள் என்ன தெரியுமா, மினல் பகை வரம்பு மீறுதல், என்னது வரம்பு மீறுதல், கத்தியாத்திய ரஹிம், உறவுகளை முறித்தல், உறவுகளை முறித்தல், வரம்பு மீறுதல். இந்த இரண்டு விஷயத்தை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே நீங்கள் பாருங்கள், வரம்பு மீறுதல், என்ன வரம்பு மீறுதல், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிடம் எப்படி நடக்க வேண்டும், நபிகளார் நமக்கு எல்லையிட்டு தந்திருக்கிறார்கள். ஒருவன் அந்த எல்லையை மீறுகிறான், இந்த உலகத்திலேயே அவனுக்கு தண்டனை கிடைத்துவிடும், அது உறுதி அல்ல, ஆனால் மற்ற பாவங்களை விட அல்லாஹ் உலகத்தில் தண்டிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது, மறுமையிலையும் இதற்கு உறுதியான தண்டனை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் அழித்து இருக்கிறான். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்காக அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் கூட இருக்குது. யாரு? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம். ஏன்னா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு என்ன வச்சாங்க, பல வகையான தவறுகளை செய்தார்கள். அதோடு அவங்க செஞ்ச மிகப்பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா, குற்றம் என்ன தெரியுமா, பிற மக்களுடைய உரிமையை பறித்தார்கள். என்ன தவறு சொல்லுங்க பாப்போம், என்ன செஞ்சாங்க, அளவு எடையில மோசடி பண்ணாங்க. இது அடியார்களுக்கு செய்யக்கூடிய தவறு, இதனால அல்லாஹ் பாதிக்கப்படுறதில்லை, ஆனா அல்லாஹ் இதுக்கு என்ன செய்யறான், ஒரு பெரிய முக்கியத்துவம் வழங்குகிறான். சோபாசவங்க அந்த சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, என்னுடைய அருமை சமுதாயமே, ஃபவுஃபுல் கையில வல் மீசான் வலா தபகசுன் நாச அஷியாகும், நிறுவையை நீங்கள் முழுமையாக நிறுத்து கொடுங்கள், மக்களுக்கு அவர்களுடைய பொருளை நீங்கள் குறைத்து கொடுக்காதீர்கள், வலா துஃப்சிதூ ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹிஹா, பூமியில குழப்பம் செய்யாதீர்கள் என்றெல்லாம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அந்த சமுதாய மக்கள் கேட்டாங்களா, அவங்க அப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, அளவு நிறுவையில மோசடி, மக்கள் இருந்து வாங்கும்போது நல்ல அழகா நிறுத்து வாங்குறது, ஆனா இவன் மக்களுக்கு கொடுக்கும் போது அதுல மோசடி பண்றது. இந்த ஒரு பாவத்துக்காகவே அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சான். அப்ப இது என்னது? பாதிக்கப்படைய பிரார்த்தனை தானே. எத்தனை பேர் வாங்கிட்டு போய் கருதுவான் அவன் பாதிக்க வாங்கிட்டு என்ன ஒரு கிலோ இருக்கும் வீட்டில் போய் நிறுத்து பார்த்தா நம்ம ஒரு ஆள்கிட்ட என்ன செஞ்சோம் ஒரு பழம் வாங்கினோம் என்ன இந்த வண்டிக்கல்ல வச்சிருப்பான்ல ஆப்பிள் ஆரஞ்சுன்னு சொல்லி அப்படின்னு பழம் வாங்கினோம். பார்த்தா அவன் மூணு ஆப்பிள் போட்டான், சின்ன சின்ன ஆப்பிள் தான். அவன் போடும்போது பார்த்தா ஒரு 1.5 கிலோ இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எடை. வீட்டில் போய் பார்த்தா என்ன வீட்டில் போய் தராசில் அளந்து பார்த்தா 600 கிராம் இருக்குது. 1.5 கிலோ எங்க இருக்குது, 600 கிராம் எங்க இருக்குது. இந்த மாதிரியான மோசடிகள்லாம் செய்யறதை பார்க்குறோம். அப்போ இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நினைப்பாங்க, சபிப்பாங்களா இல்லையா, இப்படி ஏமாத்திட்டேன் அவனுக்கு அந்த காசு நிற்கவே நிற்காது, அவன் 30 ரூபாய்க்கு இப்படி பண்ணியிருக்கிறான், அவனுக்கு பாருங்க இறைவன் வந்து 3000 ரூபா செலவு கொடுப்பான், அப்படிலாம் என்ன செய்வான் அவன் நினைப்பான். அப்போ இது வந்து அவனை பாதிக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர்கள் தான் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டார்கள். கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான், அவர்களை அழித்தான். அது மாதிரி இன்னொரு ஒரு கூட்டம் இருக்குது, அல்லாஹ்வால் அழிக்கப்பட்ட கூட்டம், அடியார்களுக்கு அநியாயம் செய்த காரணத்தால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மனம் குமுறி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அந்த முறைப்பாட்டுக்கு அல்லாஹ் பதில் தரும் வகையில் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான். அது எந்த சமுதாயம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கூட்டத்தை அழித்தான் ஃபிரௌன். யாரு ஃபிரௌன்? அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தான், அந்த பாவங்களும் இருந்துச்சு. அவன் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு என்ன, இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். நிசாக்கும், உங்களுடைய பெண் மக்கள் என்ன செஞ்சாங்க, விட்டு விட்டார்கள், ஆண் மக்களை கொலை செய்தார்கள். அந்த மாதிரி என்ன ஆண் மக்களை எல்லாம் தேடி தேடி குழந்தைய கொலை செய்யற அளவுக்கு கொடுமை, அது மாதிரி அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம அவர்களை பலவாறு என்ன செஞ்சான், கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான், அடிமைகளாகவே வைத்துக் கொண்டிருந்தான். அப்ப அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட முறையிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்க வந்து அந்த மக்களுக்கு சொன்னாங்க, இஸ்தாயினு பில்லாஹி வஸ்பிரு, என்னுடைய சமுதாய மக்களை அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள், பொறுமையாக இருங்கள், இந்த பூமி அல்லாவுக்கு சொந்தமானது, அல்லாஹ் நினைத்தால் இந்த ஆட்சி அதிகாரத்தை ஃபிரௌனிடமிருந்து பிடுங்கி யாருக்கு வேணாலும் தந்து விடுவான், முத்தகையின் இறுதி முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான், அப்படிலாம் சொன்னாங்க. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், நீங்க வர்றதுக்கு முன்னாடி எங்களை நோவினை செய்திருக்கிறான், நீங்கள் வந்த பிறகும் அவன் எங்களை கொடுமை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்லாம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு வேதனையை தெரிவுபடுத்தினாங்க. மூசா நபி சொன்னாங்க ஆறுதலான வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை, அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அந்த வேதனையை முறையிட்ட நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொன்ன வார்த்தை, அசா ரப்புக்கும் அய்யுஹுலிகா அதுவக்கும், உங்களின் எதிரியை உங்கள் இறைவன் அழித்து விடுவான், வயஸ் தஹலிஃபக்கும் ஃபில் அர்லிஃபா எந்துர கைஃப தாமலூன், பிறகு அவன் உங்களை இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ் விட்டு விட்டான், அநியாயம் செஞ்சான். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, பல வருடங்கள் அந்த சமுதாயத்தை அடித்து அந்த சமுதாயத்தை கொடுமை செய்து கொலை செய்து நோவினை செய்து கொண்டிருந்தான். அல்லாஹ் விட்டு பிடிச்சான். ஒரு நேரத்தில் நடுக்கடலுக்கு இழுத்துட்டு வந்து அல்லாஹ் அவனை சாகடிச்சானே இல்லையா? அது வரைக்கும் இருந்தாலும் அப்போ என்ன செஞ்சான், ஆமனத்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ அவனை நானே ஈமான் கொண்டு விட்டேன், லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னான். அல்லாஹ் அல்லான் இப்பயா களிமா சொல்ற, எவ்வளவு திமுரு, எவ்வளவு ஆட்டம் போட்ட நீ, எவ்வளவு மக்களை கொடுமை செஞ்ச, அவனுடைய களிமாவெல்லாம் என்ன செய்ய ஏத்துக்கறல, அவன் அழிக்கப்பட்டான் என்பதை நம்ம திருமறை குர்ஆன் வரலாறுகள் நம்ம படிக்கிறோம். அன்பான சோர்களை, அப்ப இதெல்லாம் நமக்கு என்னத்தை காட்டுது, உலகத்துல ஆணவக்காரர்களா அக்கிரமக்காரர்களாகத்தான் கையில அதிகாரம் இருக்குது, அடுத்தவனை நசுக்கலாம், என்ன வேணா செய்யலாம் என்று நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பாடம் தான் என்ன, இந்த ஃபிரௌன் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அது மாதிரி ஒரு சில சம்பவங்கள் பாருங்கள். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைனா பெரிய பெரிய விஷயங்கள், நம்ம என்ன பெரிய பெரிய பாவம் நினைக்கிறோமோ அதுதான் அல்லாட்ட வேலை செய்யுங்கிறது கிடையாது. அல்லாட்ட என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. அதுக்கு ஒரு சில சம்பவங்கள் நிகழ்வுகள் புகாரியில் 2482 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இஸ்ரவேலர்கள்ல ஜுரைஜ் என்ற ஒரு நல்லடியார் இருந்தார். யாரு ஜுரைஜின்? ஒரு நல்லடியார். அவர் வந்து ஒரு துறவி, ஏன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக தொழுக வணக்க வழிபாடு இப்படியே சில பேர் ஈடுபட்டு இருந்தாங்க. இவர் என்ன செய்வார்னா, அவருக்குன்னு தனியாக ஒரு கட்டிடத்தை கட்டி கொண்டு அந்த இடத்துல அவர் வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்து கொண்டிருந்தார். மக்களோட அதிகமா பழகாம எப்ப பார்த்தாலும் என்னது தொழுகை, எப்ப பார்த்தாலும் திக்குரு, இந்த மாதிரி அவர் ஒரு வழிபாட்டை அவர் செய்து கொண்டிருந்தார். சரியா, அந்த நேரத்தில் அவருடைய தாயார், அந்த ஜுரைஜுங்கிறவருடைய தாயார் அவரை பார்க்கறதுக்காண்டி வர்றார், அவரை தேடி வர்றார். அப்போ அதை தொழுகையில் இருக்கிறார். சரி, எப்பயாவது ஒரு தடவை வந்திருக்கிறார், தொழுகையில் இருக்கிறார், நம்ம மகனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி தாயார் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இன்னொரு நாளும் தேடி வர்றாங்க, வந்து அப்பையும் தொழுகை. என்ன உபரியான தொழுகை தானே, கடமையான தொழுகையில் இருந்து யாரும் கூப்பிட்டா பதில் சொல்லக்கூடாது. என்ன கடமையான தொழுகை இருக்கும்போது யாரோ வீட்டில் மனைவி கூப்பிடுறாங்க, என்ன பர்லு தொழுதுட்டு இருக்கோம், போகக்கூடாது. அல்லது உபரியான வணக்கங்கள், அதுவும் கொஞ்ச நேரம் தொழுகிறோம், அந்த மாதிரியான தொழுகையில் நம்ம முறிக்கக்கூடாது. அதே நேரத்தில் தொழுகையில வந்து நம்ம அதிகமாக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த நேரங்களில் நம்மளை தேடி ஒரு முக்கியஸ்தர் வந்திருக்கிறார். வந்திருக்கிறவர் யாரு, தாயார், பெற்றெடுத்த தாயார். முதலோட வந்தாங்க, அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, தாயார் கூப்பிடுறாங்களே தொழுகையை விடுவோமா, தாய்க்கு பதில் சொல்லுவோமா, தொழுகுவோம், தாய் என்ன நமக்கு பெருசா அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட்டுட்டார். ரெண்டாவது தடவையும் தாயார் தேடி வந்தாங்க, அப்பயாவது பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா, தொழுகையை விட்டுட்டு உபரியான வணக்கம் தானே, அப்பையும் பதில் சொல்லலை, தொழுதுகிட்டே இருந்திருக்காரு, தாயாருக்கு பதில் சொல்லலை. மூணாவது தடவையும் தாயார் தேடி வந்தாங்க, ஒரு தாயை இப்படி அலைய விடுறது, மூணாவது தடவையும் தேடி வந்தாங்க, அப்பையும் என்ன செஞ்சா, நான் தொழுகிறதா தாயாரை பார்க்கறதா அப்படின்னு சொல்லி தொழுகையில் ஈடுபட்டார். அந்த அம்மா பெற்ற தாய் மனவேதனை வரத்தானே செய்யும், என்ன ஒரு வேதனையில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹும்மலா துமித்துஹு ஹத்தா துரியஹு உஜூஹல் மூமி சாத், யாரெல்லாம் இவர் இந்த ஜுரைஜ விபச்சாரியுடைய முகத்தில் முழிக்க வைக்காம மூத்தாக்கிறாத, என்ன பெத்த தாய் என் முகத்தில் அவர் முழிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன நீ அவருக்கு ஒரு சோதனை ஏற்படுத்தி விபச்சாரியுடைய முகத்தில் முழிக்கக்கூடிய நிலையை இவனுக்கு ஏற்படுத்து என்று தாய் என்ன செய்கிறார், கோபத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார். இதுதான் இவர் செய்கிறது, என்ன பெரிய கொலையா செஞ்சாரு, தாயை அடிச்சாரா, தாயை துன்புறுத்தினாரா, என்ன பண்ணாரு, தொழுகையில் இப்படியே இருந்திருக்கிறார். ஆனால் அது எப்படி இஸ்லாம் எப்படி தொழுகை எந்த இடங்களில் சொல்லுதோ அந்த மாதிரியான ஒரு ஒழுங்குமுறையை அவர் பேணாம, தாய்க்கு பதிலளிக்காம, மரியாதை செலுத்தாம நடந்திருக்கிறார், தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டார். இப்போ என்ன நடக்குது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டான், தாய் செஞ்ச துவாவை ஏற்றுக்கிட்டான். என்ன ஒரு விபச்சாரி இந்த ஜுரைஜ் இடத்துல வந்து விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள், வரல மறுத்துட்டார். அந்த விபச்சாரி என்ன செய்கிறாள், ஒரு ஆட்டு இடையன் ஆடு மேய்க்கிறவனிடத்தில் சென்று விபச்சாரத்தில் ஈடுபடுகிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் மக்களிடத்தில் வந்து, இந்த குழந்தைக்கு தாப்பா யார் தெரியுமா, இந்த அல்லாஹ்வை தொழுதுகிட்டே இருக்கிறாரு, இந்த ஆள் தான் காரணம் அப்படின்ட்டு சொன்னோடனையுமே மக்கள்லாம் கிளம்பிட்டாங்க. அவர் சார் தொழுதுகிட்டு தான் இருக்கிறார், பார்த்தா கட்டடம் இடிஞ்சு உழுகுது, இவனுக்கெல்லாம் ஒரு கட்டடம், இவனுக்கெல்லாம் ஒரு பில்டிங், இவனுக்கெல்லாம் ஒரு வணக்கம், ஏன்னா போலீஸ் சாமியார் நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி தொழுதுகிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான்னு சொல்லி அடித்து அந்த ஆளை ஜுரைஜையும் அடித்து அவருடைய பில்டிங்கையும் இடித்து கடைசியில் பார்த்தா வர்றார். அல்ல அந்த சிறுவன் குழந்தைகிட்ட வந்து கேட்குறார், உன்னுடைய தகப்பன் யார், ஏன்னா அந்த குழந்தைக்கு இவர் தகப்பன் இல்லை, இல்லை தகப்பன் யார், ஆடு மேய்க்கிறவன் தான். அப்போ குழந்தைக்கு தகப்பன் யார், இது வரலாற்றில் நடந்த விஷயம், இது யார் சொன்னால் நம்ம நம்பக்கூடாது, யார் சொன்னால் நம்பணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பணும். ஏன்னா வரலாற்றில் இந்த மாதிரியான நிகழ்வுகள், அற்புத நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு, அது நபிகளார் சொன்னால் நம்ம நம்பலாம், மற்றவங்க சொன்னால் நம்ப தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி அவர் கேட்குறாரு அந்த குழந்தைகிட்ட, கை குழந்தையாக இருக்குது, உனக்கு தகப்பன் யார். அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம், அந்த குழந்தை பேசுகிறது, என்னுடைய தகப்பன் வந்து இந்த ஆட்டிடையன்தான். அப்போ இது மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்குது, மக்கள் என்ன செய்கிறாங்க, விளங்கிட்டாங்க, இவர் தப்பு செய்யலை, இது இவர் மேலே சொல்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, மறுபடியும் உங்களுக்கு நாங்க அப்படி செஞ்சு தரவா, இப்படி செஞ்சு தர, எனக்கு எதுவும் செஞ்சு தர வேண்டாம், எனக்கு முன்னாடி இருந்த மாதிரி என்னுடைய வீட்டை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பிரச்சனை முடிகிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லி காட்டுறாங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுன்னு சொல்லி, எவ்வளவு பெரிய தொழுகையாளியா இருந்திருக்கிறாரு, அல்லாஹ் வணங்கி இருக்கிறாரு, ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவரை தண்டிக்கிறான். எதனால தண்டிக்கிறான், நீ தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தியா, உன் தாய் உன்னை எப்படி பெற்றெடுத்தா, உனக்கு எப்படி உபகாரம் பண்ணியிருக்கிறா, அவன் உன்னை தேடி மூணு தடவை வந்து அலைஞ்சிருக்கிறா, அவளுக்கு நீ பதில் கொடுத்தியா, நீ என்ன தொழுகிற நீ. அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதைத்தான் பார்க்குறான், பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை, அது வேலை செய்கிறது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கே அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா, என்ன அடுத்தவனுடைய மானத்தில் கை வைக்கிறது, அடுத்தவன் பொருள் எடுக்கிறது, அடுத்தவனை அடிக்கிறது, அவன் மனசை உடைக்கிறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சா அல்லாஹ் அதுக்கு எவ்வளவு பெரிய வெயிட் தருவான், அல்லாஹ் இடத்துல அது எவ்வளவு பெரிய மகத்துவம் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரியான ஒரு வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிறது. புகாரியில் 3185 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இது ஆரம்ப மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டம், முஸ்லிம்கள் பலகீனமாக குஃபார்கள் பலமாக உள்ள அந்த காலகட்டம். நபியவர்கள் காபத்துல்லாவில் சஜ்ஜாவில் இருக்கிறார்கள். அப்போ உக்குபத் இப்னு அபி முஆயித் என்ற காஃபிர் குறைசிகளை கிளப்பி விடுகிறார். நீங்கள் யாராவது ஒட்டக குடல் இருக்கும் இல்லையா, ஒட்டக குடல், அது ஒட்டக குட்டி இருந்த பை இறைப்பை, அது எப்படி இருக்கும், துர்வாடைய ரத்தங்கள் அதுதானே இருக்கும். கருவறைகளில் பொதுவாக குழந்தை உள்ள கருவறைகளில் ரத்தம் அசுத்தங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த குழந்தை வெளிவரும்போதே அந்த அசுத்தங்களோட தான் வெளியே வரும், அது வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒட்டக அந்த கருப்பையை, ஒட்டக குட்டி இருக்கக்கூடிய அந்த கருப்பையை உங்களில் யார் கூட்டி எடுத்து கொண்டு வருவார், எடுத்துக்கொண்டு வந்து முகமது மீது யார் போடுவார் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வர்றார். கொண்டு வந்து ரசூலுல்லாஹி சஜ்தாவில் இருக்கும்போது அந்த குடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தூக்கி வைக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு அசுத்தம், ஒரு நஜிசு. நபி அவர்கள் தலையை உயர்த்தாமல் அப்படியே சஜிதாவிலே இருக்கிறாங்க. இந்த செய்தி ஒரு ஆள் பார்க்குறார். இந்த காஃபிர்களுக்கு பூரா ஒரே சந்தோஷம், என்ன முகம்மதுக்கு மேலே நம்ம வச்சுட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே விழுகிற அளவுக்கு சிரிப்பு, என்னது சிரிப்பு, கேலி கிண்டல், அந்த அளவுக்கு மகிழ்ச்சியில் சிரிப்பில் இருக்கிறார்கள். இந்த செய்தியை ஃபாத்திமா இல்லாதவங்ககிட்ட ஒரு ஆள் ஓடி போய் கொண்டு போய் சொல்கிறார். அவங்க வாப்பா, அவங்க அந்த இடத்துல ஃபாத்திமா இல்லாமல் சின்ன பிள்ளை, ஃபாத்திமா இல்லாமல் அவங்க வாப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார், அவர் சஜ்ஜாவில் இந்த மாதிரி இருக்கும்போது தலையில் ஒட்டக குடலை தூக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னோடனே ஃபாத்திமா இல்லாமல் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ரசூலுல்லாஹி அவங்க மேலே இருந்த அந்த குடலை என்ன செய்கிறாங்க, அப்புறப்படுத்துகிறாங்க. நபி அவர்கள் தலையை உயர்த்துறாங்க. இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது காஃபிர்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனை ஏற்படுத்தியது. நபி அவர்கள் அந்த இடத்துல துவா செஞ்சாங்க. ஏன் ஃபாத்திமா இல்லாதவங்களே துவா செஞ்சாங்கன்னு வருது ஹதீஸில். ஓ தாத் அலாமன் சராஹ தாலிக, இந்த காரியத்தை ஆயிஷ் ஃபாத்திமா இல்லாதவங்க பார்த்தோனையுமே இதை செய்தவர்களுக்கு எதிராக ஃபாத்திமா இல்லாதவங்க துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதிராக யாரெல்லாம் இவர்களை நாசமாக்கு, யார் என்னுடைய தந்தையை இப்படி கொடுமைப்படுத்துகிறார்களோ அவர்களை நீ பார்த்துக்கொள் என்று ஃபாத்திமா இல்லாதவங்க அல்லாட்ட கையெழுந்துறாங்க. நபி அவர்களும் துவா செய்தார்கள். அல்லாஹும்மா அலைக்க பில் குறைஸ், யா அல்லாஹ் குறைசிகளை நீ பார்த்துக்கொள். குறைசிகளுக்கு உடனே கவலை, ஏன்னா குறைசிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பயம். என்னென்னா காபத்துல்லாவில் துவா செஞ்சா, ஏன்னா காபத்துல்லாவுடைய கண்ணியம் பயம் கொஞ்சம் இருந்துச்சு. காபத்துல்லாவில் யாராவது துவா செஞ்சால் அது ஏற்றுக்கிறப்படும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. அப்போ குறைசிகளை பார்த்துக்கொள் என்று இவர் துவா செய்து விட்டார், என்ன நடக்க போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் குறிப்பிட்ட சில பேருடைய பேரை சொல்கிறாங்க. இந்த காரியத்தை செஞ்சவங்களில் அந்த குறிப்பிட்ட சில பேருடைய பேரை சொன்னாங்க. அலைக்க அபாஜகல், அபுஜகலை நீ பார்த்துக்கொள், அபுஜகல்கிட்ட உன்னிடத்தில் விடுகிறேன். உத்துபத்து புனு ரபியா, அவனை உன்னிடத்தில் விடுகிறேன். ஓ சைபத்து புனு ரபியா, சைபாவை உன்னிடத்தில் விடுகிறேன். ஓ உக்கபத்து புனு அபி முஆயித், இவனை உன்னிடத்தில் விடுகிறேன். ஓ உமையத்து புனு ஹலஃப், உமையாவை உன்னிடத்தில் விடுகிறேன். உபை புனு ஹலஃப், இவர்களை உன்னிடத்தில் விடுகிறேன். அல்லாஹ் நீ பார்த்துக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மனவேதனையில் நபி அவர்கள் கேட்ட துவா அல்லாஹ் அங்கீகரிச்சான். அது எப்போ நடக்குது தெரியுமா, நபி அவர்கள் கேட்டோடனே அவங்களா மௌத்தா போகலை. சில நேரங்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உடனடியாகவும் தீர்ப்பு தந்து விடுவான். சில நேரங்களில் அதுக்குரிய நேரத்தை அல்லாஹ் வச்சிருப்பான், அந்த நேரத்தில் அந்த பிரார்த்தனை வேலை செய்யும். அப்போ இது எப்போ நடக்குது, நபி அவர்கள் கேட்ட இந்த துவா எப்போ நடக்குது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஃபலக்கத் ராய்துஹும் குதிலு யௌம பத்ரின், பத்ரு போரில் நபி அவர்கள் யார் யார் பேரையெல்லாம் சொன்னார்களோ அவர்களெல்லாம் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு கிடந்தார்கள், அவர்களை நான் பார்த்தேன். அப்ப அந்த துவா எங்க வேலை செய்கிறது, பத்ரு போர்ல வேலை செய்கிறது. அல்ல அந்த துவாவை அங்கீகரித்தான், அதற்குரிய தீர்ப்பை வழங்கினான். அவர்கள் அனைவரையும் பாலடைந்த நாற்றம் எடுக்கக்கூடிய கிணற்றிலே, பத்ரு கிணற்றிலே அவர்கள் போடப்பட்டார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உலகத்தில் நடந்திருக்கு. என்ன, ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு அல்லாட்ட செஞ்ச துவாவால் உலகத்தில் அவர்களுக்கு மரணம், தண்டனை, இழிவான மரணம், இதெல்லாம் நடந்திருக்கிறது. அது மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். புகாரியில் 755 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் அலியல் அவர்கள் சாது புன் அபி வக்காஸ் ரலியல்லா அன்ஹு அவர்களை கூஃபா வாசிகளுக்கு பொறுப்பாளிகளாக ஒரு அமீராக நியமிக்கிறார்கள். யார, சாது புன் அபி வக்காஸ். அவங்க போய் அந்த படையெல்லாம் நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் மக்களுக்கு தொலை வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கூஃபா வாசிகள் சில பேர், கூஃபான ஈராக் வாசிகள், அந்த ஈராக் வாசிகள் சில பேர் உமர் அலியில் அவங்ககிட்ட வந்து புகார் பண்றது, சாது சரியில்லை, அவர் தொலை வைக்கிறார், ரொம்ப நீட்டி தொலை வைக்கிறாரு, அவர் தொழுகையே சரியில்லை, ஒழுங்காகவும் தொலை வைக்க மாட்டேங்கிறாரு, இப்படிலாம் தொழுகையை பற்றி நிறைய குறைகள், அவர் ஒழுங்காக தான் இருக்கிறார் இந்த சஹாபி, கரெக்டாக நடக்கிறார், இந்த மாதிரிலாம் புகார் வந்தோடனையுமே உமர் அலியில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உடனே அந்த புகாருக்கு ஆக்ஷன் எடுத்து சாதரில் அவங்கள அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிட்டாங்க. சாதர் அலியில் அவங்கள அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிட்டாங்க. அதே நேரத்தில் சாதரில் அவங்ககிட்ட கேட்கவும் செஞ்சாங்க, இந்த மாதிரி அவங்களை பற்றி புகார் வருது, என்ன சொல்கிறீங்க? அவங்க தெளிவாக சொன்னாங்க, நபி அவர்கள் எப்படி இசா தொலை வச்சாங்களோ, மஹ்ரிப் தொலை வச்சாங்களோ, அது மாதிரி தான் நான் தொலை வைக்கிறேன், அது விவரத்தை எல்லாம் சொன்னாங்க. நாங்களும் அப்படித்தான் உங்களை நினைக்கிறோம் சாதவர்களே என்று சொல்லி உமர் அலியவங்க அதை விசாரிக்கிறாங்க. அதில் இது எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க, ஒரு பிரச்சனை வருகிறது, உமர் அலி அல்லவங்க சாதர் அல்லவங்ககிட்ட எப்படி நடக்கிறாங்க, மக்கள்கிட்ட எப்படி நடக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ சாதர் அலி அல்லவங்களுடைய தொழுகையை பற்றி விசாரிக்கிறதுக்கு கூஃபாவுக்கு சில பேர் அனுப்பி வைக்கிறாங்க, உமர் அலி அல்லவங்க இவர் எப்படி தொலை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. எல்லா பள்ளிவாசலுக்கு போனால் எல்லா மக்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தை தான் வருது, அவர் சரியாக தான் தொலை வைக்கிறார், ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு வருது. ஆனால் ஒரே ஒரு ஆள் யாருன்னா உசாமத்து பின் கதாதாங்கிறவர், அவர் மட்டும் என்ன செய்கிறாருன்னா சாதரில் அவங்களை பற்றி ஒரு பொய்யான பதில விமர்சனத்தை சொல்கிறார். சாது வந்து அவர் படைக்கலாம் போகிறதே கிடையாது, படைக்கவர் போகிறதே கிடையாது, வலா எக்ஸிமும் பி சவியா, அவர் நீதமாக பங்கு வைக்கிறதும் கிடையாது, மக்களுக்கு கிடைக்கிற அந்த கனிமத் பொருட்களை நீதமாக பங்கு வைக்கிறதும் கிடையாது, தீர்ப்பெல்லாம் ஒழுங்காக வழங்குறது கிடையாதுன்னு சொல்லி ஒரு பொய்யான விமர்சனத்தை என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அப்போ இது வந்து அவர் உண்மையிலே அப்படி இருந்து சொன்னால் அது ஒரு கணக்கு, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஆள் பொறுப்பில் இருக்கிறார், ஒரு ஆள் சில பேர் அப்படி இருப்பாங்க, என்னென்னா பொறுப்பில் இருக்கிறாள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு அவங்களுக்குள்ள நோய் என்ன, பொறுப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விமர்சனம் நல்லா இருந்தால் தான் நமக்கு ஹலால், ஹராம் ஆயிருச்சு விமர்சனம், அப்போ நம்ம அல்லாட்ட பாவி ஆயிடுவோம். ஒரு ஆளை பற்றி விமர்சனம் பண்ணி அதனால் அந்த பொறுப்பில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு தான் இந்த செய்தி. இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையில் வரும். எது ஒரு ஆளை பற்றி நம்ம செய்யக்கூடிய விமர்சனங்கள், அது சரியான விமர்சனங்களாக இருக்கணும், தவறான விமர்சனமாக இருந்தால் அல்லாட்ட நம்ம மாட்டிக்கிடுவோம். அப்போ இவர் இப்படி தப்பான விமர்சனம் பண்ணிட்டாரா, அந்த நேரத்தில் தான் பாதிக்கப்பட்ட சாதரலியில் உங்கள் அல்லாட்ட துவா செஞ்சாங்க, அம்மா வல்லாஹி அல்லா மேல சத்தியமான மூன்று விஷயங்களை நான் துவா செய்கிறேன், யா அல்லா இன்கான் அபுதுக்க ஹாதா காதிபன், இவர் பொய் சொன்னால், உன்னுடைய இந்த அடியான் பொய் சொன்னால், அவர் வந்து ஒரு என்னை பற்றி தவறாக பேச வேண்டும் என்று முகஸ்துதிக்காக இப்படி அவர் விமர்சனம் செய்திருந்தால், ஃபத்தில் உம்ரஹு அவருடைய வயதை நீ நீட்டி விடு, வாத்தில் ஃபக்ரஹு அவருடைய ஏழ்மையை நீ நீட்டி விடு, வரலுகுல் பில்ஃபித்தனி குழப்பங்களுக்கு அவரை நீ தள்ளிவிடு, ஃபித்ராக்கள் சோதனைகளில் நீ அவரை தள்ளிவிடு. இப்படி மூன்று விஷயங்களை சாதரில் அவங்க கேட்குறாங்க. பாதிக்கப்பட்டு என்னது பாதிக்கப்பட்டு பொய் தானே, அவங்க ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, இந்த நேரத்தில் இந்த மாதிரி இல்லாத பொருளிகள்லாம் கிளப்பி விட்டு அவருடைய ஆட்சியிலேருந்து அவரை நீக்க வச்சு, அது எவ்வளோ பெரிய பாதிப்பு. இதில் வந்து அல்லாட்ட இப்படி துவா செய்கிறாங்க, அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கிட்டான். ஹதீஸில் வருகிறது, இதற்கு பிறகு அந்த சாதரவங்களை பற்றி விமர்சனம் பொய்யான விமர்சனம் பண்ணாரே, அவர் எப்படி இருந்தார்னா ஷேகுன் கபீர், எப்படி இருந்தார், வயது முதிர்ந்த முதியவராக அவர் இருந்தார், மஃப்துன், அவர் வந்து சோதனைக்குள்ளாகி விட்டார், வயசு அதிகமாயிருச்சுன்னா எப்படி இருக்கும், நடக்க முடியாது, ஒழுங்கான சாப்பாடு போகாது, மலஞ்சலெல்லாம் கீழே போய்கிட்டு இருக்கும், புத்தி தடுமாறும், பைத்தியமாகும், இதுதானே. அதனால் நபி அவர்கள் ஒரு முதிர்ந்த வயதை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தண்டாங்க, அது ஒரு அல்லாட்ட, ஏன்னா அது ஒரு சோதனை முசீபத், அது ஒரு வகையான துன்பம், அதை தான் சாதரில் அவங்க கேட்டாங்க. இந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு என்ன செஞ்சான், அல்லாஹ் ஒரு வயது முதிர்ந்த ஒரு நிலையை ஏற்படுத்தினான். அவரே சொன்னார், யார் அந்த விஷய, வயது முதிர்ந்த காலத்தில் அவர் அதை உணர்ந்தார், அந்த விமர்சனத்தை செய்தவர் அவர் சொன்னார், அசாபத்தினி தாவத்து சாத், சாதுடைய துவா என்னை தாக்கி விட்டது, சாதுடைய துவா என்னை தாக்கி விட்டது. எந்த அளவுக்கு வயதிகம்னா இந்த ரெண்டு புருவமும் அப்படி விழுந்து கண்ணை மறைச்சிருச்சு, எவ்வளோ வயதிகம், இந்த ரெண்டு புருவமும் விழுந்து அவருடைய கண்ணை மறைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, அவர் கொஞ்சம் புத்திகள்லாம் தடுமாறி தெருக்களிலே இருப்பார், சிறு குழந்தைகள் இருக்கும் சிறுமிகள் அவர்களெல்லாம் அந்த முதியவரை குத்துவார்கள், அந்த அளவுக்கு அவர் வந்து துன்பப்பட்டார். இந்த மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இது இது பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை. இந்த மாதிரி யாராக நமக்கு துவா செஞ்சுட்டா என்ன ஆகிறது சொல்லுங்கள். அவரும் இத்தனைக்கு முஸ்லீமாக தான் இருந்தார், அவரும் தொழுகைக்கு போகக்கூடியவர் தான் இருந்தார், ஆனால் அடுத்தவரை பற்றி உள்ள தவறான வாய் சும்மா இருக்கலை, சும்மா அடுத்தவங்களை பற்றி பேசுனதுனால வந்த முசிபத்து என்ன, அல்லாஹ் அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். இது மாதிரி இன்னொரு சம்பவம் சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, 3021 ஹதீஸ். அவங்க யாருன்னா சயீது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஹாபிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு அம்மா இருந்தாங்க, அருவா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இடத்தகராறு. இந்த சஹாபியுடைய இடத்தை அந்த அம்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இது ஏன் இடம் அப்படின்னு என்ன செய்யுது பேசிக்கொண்டிருக்கிறது. அப்ப சாதரல்ல சயீது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் அநியாயமாக அடுத்தவனுடைய நிலத்துல ஒரு ஜான் எடுக்கிறான முறை இல்லாம அது 7 பூமிகளாக மறுமையில் அவனுடைய கழுத்திலே தொங்க விடப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நான் இதை விட்டு விலகிக்கிறேன், அந்த அம்மாவை இந்த இடத்த வச்சுக்கிறட்டும். வயின் காணத்து காதிபத்தன், இந்த அம்மா பொய் சொன்னால் யா அல்லாஹ் ஃபஅமி பஸ்ரஹா, அவனுடைய பார்வை நீ போக்கிவிடு யா அல்லாஹ். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது இது நம்ம இடம், அநியாயமாக இவ பிடுங்குறான்னு சொல்லி. அப்ப அல்லாட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இவள் பொய் சொன்னால் அவளுடைய பார்வை நீ போக்கிவிடு. வஜால் கபரஹா ஃபி தாரிஹா, அவளுடைய கபரை அவர் வீட்டிலே ஆக்கிவிடு, அவளுடைய கபரை நீ அவளுடைய வீட்டிலே ஆக்கிவிடு. இப்படி துவா செஞ்சுட்டாங்க. அப்ப நம்ம நினைக்கலாம் இப்படிலாம் துவா செய்யலாமா? துவா செய்யற அவங்களுடைய உரிமை, சிறந்தது என்ன? அதை கூட நம்ம செய்யாம இருக்கிறது, அல்லாஹ் பார்த்து மன்னிச்சு விடட்டும், ஏன்னா அல்லாஹ் நமக்கு நன்மையை தரட்டும் அப்படின்னு பொறுத்துக்கிற அது சிறந்தது. பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த மாதிரி சில பிரார்த்தனைகளை செஞ்சுட்டா அது அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது, அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கிறான், அதுக்கு ரிசல்ட் பதில் கொடுக்குறான். அப்போ இந்த மாதிரி துவா செஞ்சுட்டாங்களா? உண்மையில இந்த பெண்மணி இந்த சஹாபியுடைய இடத்த தான் அபகரிச்சிருந்தா. ஹதீஸ்களில் பார்க்குறோம், தல்தமிசுல் ஜுதுர ஃபராய்து அம்மா, அந்த பெண்ணை அதற்கு பிறகு நான் குருடியாக பார்த்தேன். ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, அந்த பெண்ணை நான் குருடியாக பார்த்தேன், சுவர்களை எல்லாம் தடவி தடவி அவர் சென்று கொண்டிருந்தார். அசாபத்னி தாவத்து சயீத், அந்த பெண்ணே சொன்னால் சயீதுடைய துவா என்னை பாதித்து விட்டது என்று சொன்னார். வைணமாகி அம்சி, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது வீட்டில் ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணறுல வந்து அந்த அம்மா மௌத்தா போச்சு. அந்த துவா, அவருடைய மௌத்தை அவருடைய வீட்டிலே ஆக்கு, அவருடைய கபரை நீ அவருடைய வீட்டிலே ஆக்கு என்று அவர் சொன்னார் இல்லையா, அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்தக்கூடிய தண்டனை என்ன? கிணற்றிலேயே அவருடைய மரணம் ஏற்பட்டது என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சிறந்த சிறந்த சஹாபாக்கள் கூட சில மனிதர்களுக்கு செஞ்ச ஒரு சில தவறுகளால் அவங்க உலகத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அவதூறு, சஹாபாக்கள் அந்த அவதூரை வந்து அவங்கள உருவாக்கலை, உருவாக்கின முனாஃபிக் அப்துல்லா பின் உபை பின் சலூல். ஆனால் சில பேர் அதில் எப்படி நடக்கணுங்கிற ஒழுங்குமுறை தெரியாமல் அதை அவங்க வாயில் எடுத்து என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க. அதில் ஒரு சிறந்த சஹாபி தான் யார்? ஹசான் பின் சாபித். அவங்க நல்ல ஒரு சஹாபி, சிறந்த சஹாபி, நபியவர்கள் அவங்கள புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் உலகத்தில் ஏற்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? பிற்காலத்தில், ஏன்னா இவங்க வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே அவதூற முனாஃபிக்கீன்கள் பரப்பும்போது அதை இவங்களும் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து என்ன, அடுத்தவங்க தானே சொல்கிறாங்க, இப்படி தானே தகவல் வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு அதுக்கு நபியவர்கள் தண்டனைலாம் கொடுத்தாங்க. அவதூறு சொன்னவங்களுக்கு கொடுக்க கசையடியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஹசான் இப்னு சாபித் வருகிறார். எப்படி வர்றாரு? குருடராக வருகிறார். எப்படி வருகிறார்? குருடராக வருகிறார். அப்போது ஆயிஷா அவங்களை புகழ்ந்து பேசுகிறார். என்ன ஒழுக்கமுள்ள பெண், பத்தினி பெண், என்ன அதிகாலையில் எழுந்தால் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார், அப்பெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார். அப்போ கூட உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, இவரையே உங்களோட வர விடுறீங்க, உங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு வர விடுறீங்க, இவர் தான் உங்களை பத்தி உள்ள அவதூறை எல்லாம் வாயில் எடுத்து பேசினவர். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஐயோ அதாபின் அஷத்து மினல் அம்மா, குருடை விட கண் போறதை விட கடுமையான தண்டனை என்ன இருக்கிறது? அவருக்கு தான் நல்லா கண்ணை போக்கி தண்டனையை கொடுத்து விட்டானே. அவர் அல்லாவின் தூதருக்காக குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்தார், நபியோர்கள் மீது வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருந்தார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்ன காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ சா ஹசான் பின் சாபித் அவங்களுக்கு கண் குருடனானது கூட இந்த அவங்க செஞ்ச ஒரு பாவத்துக்காக தான். அப்போ பெரிய பெரிய சஹாபாக்களுக்கே இந்த நிலைமை என்றால் அப்போ நம்முடைய நிலைமை என்ன என்பது நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் குறிப்பாக இந்த காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களுடைய மானத்தில் விளையாடுறது. ஏன்னா அதெல்லாம் ஒரு காலத்தில் பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. என்ன இந்த தௌஹீது, இந்த ஷிர்க்கு, இந்த விவரங்கள் இல்லாத காலத்தில் மானத்தை கூட நிறைய மக்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கொள்கை தௌஹீது தௌஹீது சொல்லி பேசி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அடுத்தவனுடைய மானம் அவங்களுக்கு பெருசாக தெரியறதில்ல. என்ன செய்கிறாங்க? நாங்கள் கொள்கைவாதிகள், கொள்கை உறுதி உள்ளவர்கள், நாங்கள் தான் சரியான கொள்கையில் இருக்கிறோம், நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்களே, அவங்க அடுத்தவனுடைய மானம் விஷயத்தில் எப்படி நடக்கிறாங்க? அடுத்தவனை பத்தி தப்பு தப்பா பேசுறது, அடுத்தவனுடைய குறைகளை எடுத்து அந்தரங்க விஷயங்களை எல்லாம் எடுத்து பகிரங்கப்படுத்தி பேசுறது, இந்த மாதிரியான நடத்தைகள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய பாவம். இதுல அவன் பாதிக்கப்பட்டு விட்டா என்ன தண்டனை கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு நோவினை செய்யாதீர்கள், அவர்களை பற்றி நீங்கள் குறைகளை பேசாதீர்கள், அவர்களுடைய குறைகளை நீங்கள் தேடி தெரியாதீர்கள். அடுத்தவனுடைய குறை என்ன செய்யக்கூடாது? அவன் உண்மையில குறை இருக்குதா, அதை போய் நீ எதுக்கு தேடுற, நீ எதுக்கு தேடுற, அவனுடைய குறையை தேடி தெரியாதீர்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு மன் ததப்பா அவுரத் அகைஹில் முஸ்லிம், முஸ்லிமான தன்னுடைய சகோதரனின் குறையை ஒருவன் தேடி தெரிந்தால் ததப்பா அல்லாஹு அவுரத்தஹு, அவனுடைய குறையை அல்லாஹ் தேடி விடுவான். முஸ்லிமுடைய குறையை நாம் தேடித்திருந்தால் நம்முடைய அவுரத்தை என்ன செய்வோம்? அல்லாஹ் நம்முடைய குறையை, அந்தரங்கத்தை அல்லாஹ் தேடி விடுவான். அல்லாஹ் எவனுடைய அந்தரங்கத்தை தேடி விட்டானோ அவன் வீட்டில் இருந்தாலும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தாம விடமாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நம்ம அடுத்தவங்களை நம்ம கேவலப்படுத்தோம் என்று நினைத்தோம் என்று சொன்னால், அவன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து விட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்படைய பிரார்த்தையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் இவனை கேவலப்படுத்தி விடுவான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடுத்தவர்களுக்கு தப்பு செய்யறதுக்கு ரொம்ப பயப்படணும். அந்த தவறு அவதூறா இருக்கலாம், கோல் சொல்றதா இருக்கலாம், புறம் பேசுறதா இருக்கலாம், அவங்க செஞ்ச அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க இடத்துல பகிரங்கப்படுத்தி பேசுறதா இருக்கலாம். என்ன இந்த மாதிரியான தவறுகள் எது இருந்தாலும் அது மார்க்கத்திலே வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான பிரார்த்தனையை அவர்கள் செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம். எனவே இந்த மாதிரியான வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாம் செய்திருக்கக்கூடிய இந்த தவறுகளை அல்லாஹ் பொறுப்பானாக. இது மாதிரி நம்ம யாருக்காவது அநியாயங்களை, அக்கிரமங்களை, குற்றங்களை செய்திருந்தால் உலகத்திலேயே அவர்களிடத்திலே நாம் சென்று அதை ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அவங்களை பற்றி நான் பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய குற்றத்தை நீங்கள் பொறுத்துக்கோங்க என்று அவர்களோடு நாம் சமரசமாகி கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சொர்க்கத்துக்குரிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.